இன்றைக்கு நம்முடைய ஆவிக்கிரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, காயின் மேல் தேவன் ஒரு அடையாளத்தை போட்டார் என்கிற வரிசையிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். காயின் மேல் போட்ட அடையாளம், காயினுடைய சந்ததி துன்மார்த்தர்கள் என்று அறியப்படுகிறார்கள். காயின் தேவனுடைய சமூகத்திலே பலி செலுத்த போகும்போது தேவன் அந்த பலியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக தேவன் ஒரு ஆலோசனையை சொன்னார். அந்த ஆலோசனையை கேட்காமல் தன்னுடைய சகோதரனையும் கொலை செய்தான், தன்னுடைய ஆத்மாவையும் கொலை செய்தான். அப்படிப்பட்டவன் மேல் தேவன் ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார். இந்த காயினும் காயினுடைய சந்ததியும் பலிபீடத்தை சுற்றி நடந்து கொண்டிருப்பார்கள், தேவனுடைய ஆலயத்தை சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஆபேலுடைய சந்ததியை வழிவிலக செய்யும்படி அவர்கள் பல ஆலோசனையை சொல்லி திசை திருப்பிக் கொண்டிருப்பார்கள். எப்படி வயலில் இருக்கும்போது ஆபேலோடு பேசினானோ அதே மாதிரி ஊழியத்தில் இருக்கும்போதும் தேவனை ஆராதிக்கும் போதும் காயினுடைய சந்ததி பல ஆலோசனைகளை சொல்லி தேவனுடைய சமூகத்தை விட்டு விலக செய்வார்கள். காரணம், காயின் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி அலைந்து கொண்டிருக்கிறான். அதுபோல மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று காயின் விரும்பி பல ஆலோசனைகள் சொல்லுவான். அந்த ஆலோசனைகளை நாம் சிலவற்றை நாம் பார்ப்போம். மத்தேயு 3:12
வார்த்தையை
போல இருக்கிற அர்த்தமில்லாத வார்த்தைகள். அப்ப தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்திலே எடுத்து விதைத்து அதை வளர்ந்து அதனுடைய கனியை புசிக்கிறவர்கள் கோதுமை மணி போல இருப்பார்கள். பதருங்கிறது அர்த்தமில்லாத வார்த்தைகள் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை இருதயத்துக்குள்ளே கொண்டு போகாமல் வாய்க்கு மட்டும் சமீபமாக வைத்து கொண்டிருந்து அர்த்தமில்லாத வார்த்தைகளை பேசி இருந்து கொண்டிருக்கிறவர்கள் பதற்கோப்பானவர்கள். அப்போ கோதுமைனா தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் எடுத்து விதைத்து அதன் பலனை புசிக்கிறவர்கள் நல்ல மனிதர்களுக்கு ஒப்பாகவும், பதறுனா தேவனுடைய வார்த்தையை இருதயத்துக்கு கொண்டு போகாமல் வாய்க்கு மட்டும் சமீபமாக வைத்து கொண்டிருந்து அதை அர்த்தமில்லாத வார்த்தைகளை பேசி ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறவர்களை பதற்கொப்பாகவும் ஆண்டவர் ஒப்பிடுகிறார். இங்கு கடைசி நாட்களிலே ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார். அப்படின்னா காற்று தான் கோதுமையும் பதரையும் தனித்தனியாக பிரிக்கிறது. இப்படியாக தேவன் நீதிமான்களையும் துன்மார்க்கரையும் ஆண்டவர் பிரித்து பதரை அவியாத அக்னியிலே சேர்க்கிறார். அப்படின்னா ஆபேலுடைய சந்ததியும் காயினுடைய சந்ததியும் பிரித்தெடுத்து ஆபேலுடைய சந்ததியை நித்திய ஜீவனுக்குள்ளும் காயினுடைய சந்ததியை அவியாத அக்னிக்குள்ளும் தேவன் நியாயத்திற்கு கொடுக்கிறார். சங்கீதம் 1:4 துன்மார்க்கர் காற்று பதற்கடிக்கும் பதறுக்கொப்பாக இருக்கிறார்கள். அப்போ துன்மார்க்கர் வந்து கோதுமை மணி போல தெரியும் வெளியே பார்த்தா, ஆனா உள்ள வந்து அதில் ஒரு அர்த்தம் இருக்காது அல்லது பொருள் இருக்காது. வெறும் வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. பதறுனா அர்த்தமில்லாத வார்த்தைகள், உபயோகம் இல்லாத வார்த்தைகள், அதெல்லாம் பதறான வார்த்தைகள். அப்போ கோதுமை மணிங்கிறது உண்மையில் தேவனுடைய வார்த்தைகள், நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். அப்போ துன்மார்க்கருடைய பேச்சு அல்லது காயும் சந்ததியினுடைய பேச்சு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அர்த்தமில்லாத உபயோகம் இல்லாத அனாவசியமான வார்த்தைகளை சாதாரணமாகவும் பேசி கொண்டிருப்பார்கள். அந்த வார்த்தைகள் பிரசங்கத்திலையும் அது கலந்து வரும். யோபு 21:14-19
அவர்கள்
போதும். இங்கு நாம் வாசிக்கிறோம், அவர்கள் தேவனை நோக்கி, துன்மார்க்கர்கள் தேவனை நோக்கி, எங்களை விட்டு விலகிடும், உம்முடைய வழிகளை அறிய விரும்புவோம். அப்படின்னா தேவனுடைய வழி எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு தூரமாகிரும். ஆண்டவரை சேவிக்க அவர் யார், அவர் நோக்கி ஜெபம் பண்ணதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி நிறைய வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இராது. அப்போ யாருடைய கையில் இருக்குது? தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. துன்மார்க்கனுடைய ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக. அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறவனுடைய எல்லா காரியமும் நம்மளுக்கு தூரமாக இருப்பதாக நம்ம கேட்கணும். கேட்டுட்டு அவங்ககிட்ட வாதாடுறதுக்கு போனோம்னா அன்னைக்கு ஆபேல கொண்ட மாதிரி நம்மளையும் வந்து கொள்ளுவான் அல்லது எதிர்ப்பான். அதனால துன்மார்க்கனுடைய ஆலோசனை கேட்டுட்டு ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு நம்ம விலகி அவனை விட்டு கடந்து போக வேண்டும். அப்போ துன்மார்க்கனுடைய ஆலோசனை எனக்கு தூரமாக இருப்பதாக. எத்தனை செடுதியில் துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்துப்போம். அப்படின்னா துன்மார்க்கனுடைய விளக்கு பார்த்தீங்கன்னா அவனுடைய சுயமாக செய்கிற எல்லா காரியத்திலையும் மற்றவர்களுக்கு முன்பாக நல்ல பிரகாசமாக இருக்கும், அவனுடைய வாழ்க்கை நல்ல வெளிச்சமாக இருக்கும். அல்லது பணத்தில் கொஞ்சம் வளருவான், அல்லது பெருமையில் கொஞ்சம் வளருவான், மற்றவங்களுக்கு முன்பாக அவன் ரொம்ப எழுந்து பிரகாசிக்கிற மனுஷனை போல காணப்படுவான். ஆனாலும் தேவன் தமது கோபத்தினால் வேதனைகளை பகிர்ந்து கொடுக்கையில் அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும். அப்போ தேவன் வந்து எல்லாத்துக்கும் நன்மை தீமைக்கு ஏற்றபடி அவரவர்களுக்கு தேவன் பலன் அளிக்கிறார். அது மரணத்துக்கு பின்பாகவும் உண்டு, இந்த பூமியில் இருக்கும்போது அது நல்லா தெரியும். அப்படியாக தேவனை சேவிக்க அவர் யார், அவரை நோக்கி ஜெபம் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இப்படியே போகிறவனுடைய வாழ்க்கையில் வளர்ந்து வளர்ந்து மேலே போவான். போனாலும் தேவன் அவர்களுக்கு ஆபத்தை கட்டளிடும் போது அவர்கள் விளக்கு அணைந்து போகும். அப்படின்னா விளக்கு அணைந்து போகும் அப்படின்னா அவருடைய சம்பத்து, அவருடைய பெருமை, அவருடைய புகழ் எல்லாமே அணிஞ்சு போகுது. அவர்கள் காற்று முகத்தில் இருக்கிற திரும்பை போலவும் பெருங்காற்று பறக்கடிக்கிற பதரை போலவும் இருக்கிறார்கள். இப்படி பதரை போல போயிடுறாங்க. அதுக்கு பின்னால் அவருடைய சந்ததிக்கு தேவன் மீண்டும் நியாய தீர்ப்பை அவர் நியமிக்கிறார். எரேமியா 23:28-29, எரேமியா 23:28-29, கோதுமை மணினா உண்மையுள்ள தேவனுடைய வார்த்தை, சத்தியமுள்ள தேவனுடைய வார்த்தை, ஆரோக்கியமுள்ள தேவனுடைய வார்த்தை, மனுஷனுடைய ஆவி ஆத்மாவை உழிப்பிக்கிற தேவனுடைய வார்த்தை கோதுமை மணி. அப்போ கோதுமை மணின்னு சொன்னால் இன்னொரு விதத்தில் என்ன சொன்னால், அக்னியைப் போலவும் கண்மலையை நோக்கும் சம்மட்டியைப் போலவும் வல்லமை உள்ளது தான் கோதுமைக்கு ஒப்பான தேவனுடைய வார்த்தை. பதர்னா அது அர்த்தமில்லாத வார்த்தைகள், உபயோகம் இல்லாத வார்த்தைகள், அல்லது பொருள் இல்லாத வார்த்தைகள். இப்படி வந்து நிறைய காரியங்களை வந்து பேசுறது தான் வந்து பதர். அப்போ உண்மையான தீர்க்க தரிசி என்னுடைய வார்த்தையை சொல்லட்டும். அப்போ அது இப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கும், கண்மலையை நோக்கும் சமட்டையை போல இருக்கும், அக்னியை போல இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் மற்றது எல்லாமே வந்து பதறுக்கப்பான தேவனுடைய வார்த்தைகள். ஆமோஸ் 8:5-6, போதும். இது யாரை பற்றி சொல்லியிருக்குது யாருக்காவது புரிய முடியுமா? யாராவது இது வாசிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஊழியம் செய்கிறவர்களை பற்றி. மாத பிறப்பு எப்போ வரும், ஓய்வு நாள் எப்போ வரும், எதுக்கு? பணம் வேணும், பணம் வேணும், வேணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா மரக்காலை குறைத்து அளவை கம்மி பண்ணிடுவாங்க, சேற்றல் நிறைய அதிகமாக்கி. அப்படின்னா சின்ன படிக்கு கால் லிட்டருக்கு 5 ரூபானா அந்த கால் லிட்டருக்கு 10 ரூபா மாற்றி ஆக்கிறது. கள்ளத்தராசு நாள் வந்துச்சு. கள்ளத்தராசுனா உண்மையான தேவனுடைய வார்த்தைக்கு கொண்டு வராமல் வேறு எதோ வார்த்தைகளை போட்டு உண்மையான வார்த்தை மாதிரி கொண்டு வருது. அப்படின்னா கள்ள தீர்க்க தரிசனமாக தான் கள்ளத்தராசு. தரித்திரரை பணத்துக்கும் அப்படின்னா சிலவங்களுக்கு ஏழைக சபைக்கு வந்தாங்கன்னா அவங்கள வந்து வழி செலவை கொடுத்து அவங்கள ஆளை கொண்டு வந்து சேர்க்கறது. அப்போ சபையில் நிறையா இருக்கிற ஆள் மாதிரி தெரியும். எளியவர்களை ஒரு ஜோடி பாதரட்சத்துக்கும் கொள்ளும்படி. அப்படின்னா ஒரு சிலவங்களை பணம் கொடுத்தா வரமாட்டாங்க, அவங்கள என்ன பண்ணலாம், ஒரு ஜோடி பாதரட்சத்துக்கும் கொள்ளும்படி. தானியத்தின் பதரை விற்கிறது, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தானியத்தினுடைய பதரை விற்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை உண்மையான கோதுமையை விற்கிறது இல்லை. பதர் அப்படின்னா உபயோகம் இல்லாத வார்த்தைகளை அல்லது உலக கதைகளை சாட்சிகளை அல்லது உலக ஒரு வசனத்தை எடுத்துகிட்டு அதுக்கு உலக பிரகாரமான வார்த்தைகளை சம்பந்தப்படுத்தி கட்டுக்கதைகளை வைத்து பிரசங்கம் பண்ணுவது. இப்படி வந்து பதற வைக்கிறது. இதில் ஒரு ஜோடு பாதரட்சை பாதரட்சிக்கும் கொள்ளும்படி. ஒரு ஜோடு பாதரட்சிக்கு கொள்ளும்படின்னு என்ன அர்த்தமாக இருக்கும் சொல்லுங்க பாப்பா, யார் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு ஜோடி பாதரட்சனா ஆஹா இல்லை இல்லை, கூட்டத்துக்கு வராதவங்கள சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அவங்க வீட்டுக்கு போய் ஐயா நீங்கள் அம்மா நீங்கள் சிஸ்டர் நீங்கள் இந்த வாரம் ஆராதனைக்கு வரணும், நீங்கள் 2-3 வாரம் வரல, அதனால் நீங்கள் இந்த வாரம் குடும்பத்தோடு வரணும் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரன் போய் அவங்க வீட்டில் போய் கூப்பிடுறது, அதுதான் ஒரு ஜோடி பாதரட்சை. இவனுக்கு செலவு என்னன்னா ஏழைகளை காசு கொடுத்து வழி செலவு கொடுத்து கூட்டிகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் பணம் இருக்கிறவங்கள காசு கொடுத்து கூப்பிட்டா வரமாட்டாங்க. அதனால் என்ன நடக்குது, ஒரு ஜோடி பாதரட்சை செருப்புக்கு மட்டும்தான் வேலை, செருப்பு மட்டும்தான் தெரியுது. அப்படின்னா இங்கேருந்து அங்கே போய் கூப்பிட்றான், கூப்பிட்டு வந்து என்ன பண்ணுறான்னா பதற வைக்கிறான். உண்மையான தேவனுடைய வார்த்தையை சொல்லாமல் எனக்கு ஒரு ஆளை தெரியும், ஒரு பைபிள் வாசனத்தை எடுத்துகிட்டு எனக்கு ஒரு ஆளை தெரியும், அவர் அமெரிக்காவில் இருக்கார், இப்படி நடந்தது இப்படி நடந்தது சாட்சியும் சொந்த கதையை சோக கதையை சொல்லி இப்படி எப்பொழுது மாத பிறப்பு வரும் எப்பொழுது ஓய்வு நாள் வரும் என்று சொல்லுகிறவர்களே இதை கேளுங்கள். ஓய்வு நாள் எப்போ முடியும், ஏன்னா 24 மணி நேரம் ஆராயம் நடக்குது. காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சர்வீஸ் நடக்குது. ஏடிஎம் மாதிரி எனி டைம் சர்வீஸ், ஏடிஎஸ்னு வச்சுக்கலாம். அப்போ அப்போ தான் வந்து காணிக்கிட்டப்போ ஓப்பன் பண்ண முடியும். இப்போ 2வது சர்வீஸ் 3வது சர்வீஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது காணிக்கிட்டப்போ ஓப்பன் பண்ணால் ஜனங்கள் எதாவது தப்பாக நினச்சிக்கிறாங்க. அதனால் சாயங்காலம் 6 மணி 7 மணி லாஸ்ட் சர்வீஸ் எப்போ முடியும்னு பார்த்துக்கிட்டு இருந்து தான் அதை வந்து எடுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ இங்கே பதறை விற்கிறது தான் இன்றைக்கி ஊழியக்காரங்களுடைய வேலை. ஆமோஸ் 9:10 ஆமோஸ் 9:10 போதும். அப்போ ஆண்டவர் வந்து உண்மையான ஜனங்களை ஜல்லடையில போட்டு சலிச்சு எடுக்கிற மாதிரி சலிச்சு எடுத்தாலும் ஒரு கோதுமை மணி கூட கீழே விழாது. அப்போ பதறெல்லாம் கீழே விழுந்துடும். அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அல்லது தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து இருதயத்தில் விதைத்து அதை ஆவிக்குரிய ஆகாரமாக சாப்பிடுகிற பிள்ளைகளை அல்லது தேவனுடைய வார்த்தை கண்மலையைப் போல அல்லது அக்னியைப் போல இருதயத்தை துளைக்கிற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட ஜனங்களை ஒரு கோதுமை மணியும் கூட கீழே விழாம ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்குள்ள இருந்தாலும் அவர்களை சலித்து தனியாக பிரிச்செடுக்கிறார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையில நம்பிக்கை வைத்து தேவனை முழுவதுமாய் கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகிற மனுஷனை ஒரு நாளும் ஆண்டவரை கைவிடுவதில்லை. அவர்கள் எப்படி இருந்தாலும் தேவன் அவர்களை தனியாக அடையாளம் கண்டு பிரித்து எடுக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா 9:10 பத்தாம் வசனத்தில் இன்னைக்கு இருக்கிற பாட்டு இன்னைக்கு இந்த பாட்டு இருக்குது. இந்த பாட்டு பாட்டு கூடாரத்தை அணியாதே மகனே, பொல்லாக்கு நேரிடாது நேரிடாது மகனே. போதும். அப்ப இந்த மாதிரி யாரு பாடுவாங்கன்னா பாவிகள்லாம் பாடுவாங்க. ஏன்னா தீங்கு எங்களை அணுகுவதும் இல்லை அப்படின்னா தீமை செஞ்சா கண்டிப்பா தண்டனை உண்டு. தீமை செஞ்சா கண்டிப்பா தண்டனை உண்டு, கண்டிப்பா அது வந்து பழிக்கும். ஆனா இன்னைக்கு எல்லாம் என்ன பண்றாங்க, தீமை எங்களுக்கு வரவே வராது, வாதை அணுகவே அணுகாது, அதெல்லாம் நடக்காது, தீமை செஞ்சவனுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. இப்படி எல்லாம் பாவி எல்லாரும் இப்படி பாடுற எல்லாரும் பட்டயத்தினால் சாவார்கள். சங்கீதம் 35:4-5 சங்கீதம் 35:4-5 பாணனை வாங்க தேடுகிறவர்கள் யாரு சொல்ற மாதிரி இருக்குது? இங்கே சங்கீதக்காரன் சொல்றான், ஆனா உண்மையா யாரு சொல்ற மாதிரி இருக்குது? இது வந்து ஆபேல் சொல்ற மாதிரி இருக்குது, ஆபேலுடைய சந்ததி சொல்ற மாதிரி இருக்குது. என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக, எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணயமடைவார்களாக, அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போலாவார்களாக, கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. ஆபேலும் ஆபேலுடைய சந்ததியும் சொல்லுகிற மாதிரி இருக்கு. அப்ப நீதிமான்களை பிராணனை வாங்க தேடுறது யாருன்னு கேட்டீங்கன்னா முதல்ல காயின் தான், காயினுடைய சந்ததி. அவன் தான் இல்லாத ஆலோசனை சொல்லி வழி விலக செய்து இப்படி பலி செலுத்த வேண்டாம், அப்படி செலுத்தினா போதும், இப்படி பண்ணா போதும், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை சொல்லி திசை திருப்ப பார்ப்பான். அப்படி இருக்கிறவங்கள காற்று முகத்தில் பறக்கடிக்கும் பதரை போல் ஆவார்களாக, பத்தாவதுக்கு கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. பலிபீடத்துக்கிட்ட ஒரு தூதன் இருக்கிறான், அவன் நல்லபடி கொண்டு வந்தாலும் சரி கெட்டபடி கொண்டு வந்தாலும் சரி, நல்லபடி கொண்டு வந்தவனை அங்கீகரித்து விட்டுருவான், கெட்டபடி கொண்டு வந்தவன என்ன பண்ணுவான், அந்த பலியை எடுத்துக்கிட்டு அவனையும் அங்கே பலியாக்கிடுவான். அதனால காயின் வந்து பலிபீடத்துக்கிட்ட போக முடியாது, பலிபீடத்தை சுற்றி சுற்றி வந்துக்கலாம், ஏன்னா பலிபீடத்தை தொடுக்கிறதெல்லாம் பரிசுத்தமாகும். அதனால் பலிபீடத்துக்கு போகிறவங்கள திசை மாறி போகும்படி ஆலோசனை சொல்லி நிறைய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதனால் ஆபேலுடைய சந்ததி என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய பிராணனை வாங்க தேடுகிற இந்த மாதிரி ஜனங்களை காற்று முகத்தில் பறக்கடிக்கும் பதறை போறாவர்களாக கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. ஓசியா 13:1-2-3 ஓசியா 13:1-2-3 போதும். இங்கு ஒரு குறிப்பான ஜனங்களை சொல்லிட்டு அவர்கள் காலையில் காணும் மேகத்தை போலவும் விடிய காலையில் ஒளிந்து போகிற பனியைப் போலவும் பெருங்காற்று களத்திலிருந்து பறக்கடிக்கிற பதரை போலவும் புகைக்கூண்டில் ஏறி போகிற புகை போலம் இருப்பார்கள். யாருன்னு கேட்டிங்கன்னா மேலே ரெண்டு குரூப் ஜனங்களை போ சொல்லியிருக்கு. ஒன்றாம் வசனத்தில் ஒரு குரூப் ஜனங்க, ரெண்டாம் வசனத்தில் இன்னொரு குரூப் ஜனங்க. முதல் வசனத்தில் எப்ராயீம் பேசின போது நடுக்கம் உண்டாயிற்று, அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான், அவன் பாகால் விஷயத்தில் குற்றம் செய்து மடிந்து போனான். எப்ராயீம்ங்கிறது 10 கோத்திரம். அவன் பேசின போது நடுக்கம் உண்டாயிற்று, அவன் இஸ்ரவேலிலே மேன்மை பெற்றான், அவன் பாகால் விஷயத்தில் குற்றம் செய்து மடிந்து போனான். அப்படின்னா தேவனை விட்டு பின்வாங்கி பாகாலை பின்பற்றினார்கள். ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெள்ளியினால் வார்ப்பித்த சுரூபங்களையும் தங்கள் குத்துக்கேற்ற விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டு பண்ணுகிறார்கள், இவைகள் எல்லாம் தட்டாருடைய வேலை, மனுஷரில் பலியிடுகிறவர்கள் கன்று குட்டிகளை முத்தமிடலாம் என்று இவைகளை குறித்து சொல்லுகிறார்கள். மனுஷரில் பலியிடுகிறவர்கள் யாரு? மனுஷரில் பலியிடுகிறவர்கள் கன்று குட்டிகளை முத்தமிடலாம் என்று இவைகளை குறித்து சொல்லுகிறார்கள். பலியிடுகிறவர்கள் கன்று குட்டிகளை முத்தமிடலாம் என்று இவைகளை குறித்து சொல்லுகிறார்கள். ரைட்டு, அது சரி. ஆனால் முத்தமிடலாம் சொன்னது யாரு? ஊழியக்காரங்க. இது குறிப்பா ஆர்சி சபையில நடக்கிற ஒரு காரியம். ஊழியம் செய்கிறவர்கள் அந்த சிலைய தொட்டு வணங்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சி சபையில எல்லாரும் தொட்டு தொட்டு அதை வணங்கிட்டு போவாங்க அந்த சிலைய. இவர்கள் எல்லாரும் எப்படிப்பட்டவர்கள்னா காலையில் காணும் மேகத்தை போல, விடிய காலத்தில் ஒளிந்து போகும் பனியை போல, பெருங்காற்று களத்திலிருந்து பறக்கடிக்கிற பதரை போல, புகை கூட்டில் ஏறி போகிற புகை போல இருப்பார்கள். இந்த நிலைமையெல்லாம் இருக்காங்க. அப்போ பதர்னா யாரு? இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் உபயோகம் இல்லாத வார்த்தைகளை பின்பற்றுகிறவர்கள். தேவனுடைய வார்த்தை இல்லாமல் உபயோகம் இல்லாத அர்த்தம் இல்லாத மனுஷனுடைய கட்டுக்கதைகளை பின்பற்றி போகிற ஜனங்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். சங்கீதம் 73:11-20 வரை. சங்கீதம் 73:11-20 வரை. சங்கீதம் 73:11-20 வரை.
தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாக இருந்து ஆசையை பெற்று பண்ணுகிறார்கள். நான் விருதாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன். நாள்தோறும் நான் பாதிக்கப்பட்டு காலை தோறும் தண்டிக்கப்பட்டு இருக்கிறேன். விபதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன். ஆனால் இதோ உங்களுடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறிவிக்கும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணர்வடவும் அது என் பார்வைக்கு விசனமாக இருந்தது. நிச்சயமாகவே நீ அவர்களை சருக்கலான இடங்களை நிறுத்தி பாடான இடங்களை விடப்பணுகிறேன். அவர்கள் ஒரு நிமிடத்தில் எவ்வளவு பாடாக போகிறார்கள்! பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒழிவது போல ஆண்டவரே நீ விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழ்வீர். இப்படியாக என் மனம் கசைந்தது. என் உள்ளங்கிலேயே இட்டுள்ளேன். நான் காயம் அறியாத மூடனானேன். மூக்கு முன்பாக இருவன் போல் இருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
ஆமென். போதும் போதும் போதும்.